உள்ளவனும் கூட தில்வுக்கமனும் தரநேருவி உறுதியாக தள்ளறியான்படும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பார்த்து கள்ளவனை பசுமோடு கவுளவர்கள் கொண்டு கருமையினும் வெள்ளமுடன் போய் சித்தி வெள்ளத்தில் இணைந்து வருவனையும் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்ட ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசம் உயர் திருக்கொண்ட முகைமும் பணித்த திருவாளன் வாசமலர் மங்களம் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். பூழியர்வன் பொழித்த பூழியர்வன் கடல் கூற்றி ஆழிமிசை கலந்த புயல் அணைந்தவரான் அறிவுறுத்தி வாழி திருநாவுக்கு மட்டுடன் பதம் போற்றி ஒளிமணி திருவாத உரம் திருத்தாள் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளின் அலை கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டமாக பொன்னாற்றருடைய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கம் தெரிவித்துக் கொண்டு முருகன் கோள்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்து சுவாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமையில் எல்லாமல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் தெய்வ சேப்பியார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே பெரியபுராணத்திலே நாம் திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கு. அந்த வகையிலே நாம் சென்ற வகுப்பிலே திருக்காலத்தி என்ற திருப்பதிகத்தினை பற்றி சிந்தித்தோம். திருக்காலத்தி திருப்பதிகம் ஞான சம்பந்த பெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகமும் அதனுடைய அனுபவமும் ஒரு இன்பத்தை விளைவிக்கக்கூடிய நிலையிலே இது விளங்குகின்றது என்பதை ஒவ்வொரு திருப்பாடலிலேயும் அதை உணர்ந்து நாம் இதை ஓத வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாம் சிந்தித்த நிலையிலே சென்ற வாரம் எத்தனை பாட்டு பார்த்தோம், எத்தனாவது பாட்டு வரலும் பார்த்தோம், ஐந்து பாடல்கள், எத்தனை பாட்டு, எத்தனாவது பாட்டு. இந்த பக்கத்துல இருந்து சத்தத்தையே காணும், நிறைய ஆப்சன்டீஸ் காலையிலயும் வர்றதில்ல. பெண்களுக்காகவே மணிவாசக பெருமான் திருவாசகம் பாடினா எல்லா பெண்களையும் எழுப்பு, நம்மளை எழுப்ப வேண்டியவங்களே. இது வந்து நாங்க தொடங்கும் போதே உங்களை பேஸ் பண்ணி தான் தொடங்கினது. ஒரே ஒரு பெண்மணி மங்கையர் கரசியார் மாதிரி அம்மா மட்டும் வராங்க. பெரிய புராண வகுப்புன்னு சொல்லலாம், திருவம்பாவை நிகழ்ச்சி காலையில பிரம்ம முகூர்த்தன்ற ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு அது. ஆக ஆண்ட அரசு உழவார் பணிக்குழு மொத்தமும் வந்து இதற்கு எத்தனை பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேண்டுகோள் வச்சு எல்லாம் வரணும்னு சொல்லி இருக்கிறோம். ஆண்ட அரசு உழவார திருப்பணிக்குழு பெரிய புராண வகுப்பு மட்டும் இல்ல, நான் மென்ஷன் பண்ணது அன்னைக்கு ஆண்ட அரசு உழவார திருப்பணிக்குழு அப்படின்னு சொல்லி இருக்கோம். உழவார திருப்பணி குழு அத்தனை பேரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற நிலையில அதனால இனிமேல் நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னு உங்களுடைய திருவடியை வைத்து வேண்டிக் கொள்ளுகின்றோம். அடியார்கள் நீங்க எல்லாம் கட்டளையிட முடியாது, வேண்டுகோள் வைக்கின்றோம் அப்படின்ற நிலையில போன வகுப்பு வரையில நம்ம ஐந்து திருப்பாடல்கள் நம்ம சிந்தித்தோம். ஏன்னா ஐந்தாவது பாடலிலே நிறைதரு கடல் என்பதாக பெருமான் அருளி செய்த நிலை, நிறைதரு கடலினை நித்தலும் நினைமினே என்பதாகிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி கடல் என்பது பற்றி நாம சிந்திச்சோம். அதே மாதிரி போன வாரம் ஒரு ஹோம்ஒர்க்கும் கொடுத்திருந்தோம். எல்லாம் பிளாங்க் ஃபேஸஸா நீங்க பாக்குறத பார்த்தா நான் ஹோம்ஒர்க்கே கொடுக்காத மாதிரியும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு ஃபேஸஸ பார்த்தா நானே ஒருவேளை கொடுக்கலையோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஓகேவா இல்லையா, கொடுத்தோமா இல்லையா? போன வாரம் கொடுத்த ஹோம்ஒர்க் என்ன, அட்லீஸ்ட் ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். வட்டவார் சடை, வட்டவார் சடை வந்து நம்ம திருவாசகத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? சரி, அட்லீஸ்ட் ஹோம்ஒர்க் சடை யாரு ஐயாவா? இதுக்குதான் தேட சொல்றது இல்ல,
திருப்பூர் சொன்னதுல
அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவர் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டார். 42
பட்ட மாமலர் செய்வடி கிண்ணம்
சேவடியா அது 42 இல்லையா? எத்தனாவது பாட்டுங்க?
ரெண்டாவது பாட்டுங்க.
வட்டமாமலர் சேவடி கண் நம் சென்னி மண்ணி மலருமே, அது எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அற்புதமான ஒரு இடம் தான். சரி, வட்டமாமலர் சேவடி அவரும் சொல்லிட்டாரு. இன்னும் வேற யாரு, நீங்க சொன்ன அந்த பொற்சுண்ணம் 9வது திருப்பதிகம் திருப்பொற்சுண்ணத்துல அந்த 19வது பாடல் திருப்பொற்சுண்ணம். திருப்பொற்சுண்ணம் நமக்கு வந்து தாரக மந்திராவது. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆண்டரசு கிளம்பின உடனேயே கணேஷ் பாட ஆரம்பிச்சுக்காரு. சோ கிட்டத்தட்ட பார்க்க போனா இந்த 20 பாட்டு நமக்கு மனப்பாடமா எல்லாருக்கும் தெரியும்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு பதிகம் சொன்னா இந்த திருப்பொற்சுண்ணம். அப்படி அதுல வட்ட மலர் கொன்றை மாலை பாடி அப்படின்னு சொல்றாரு. சரி ரைட், இப்ப 6வது திருப்பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம்.
முத்து மணிகளோ மூக
மரம். அப்புறம் மருது, மருதுங்கிறது அது ஒரு மரம். இடை மருது அப்படின்னு மல்லிகார்ஜுனம் அப்படின்ற ஒரு சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடிய இடங்கள்ல உண்டு. அப்படி இந்த வேங்கை மரம், மருது, பிழுந்து உந்தி, அப்படி வேரோடு இவைகளை எல்லாம் கலைந்து கொண்டு இந்த முகலி என்று சொல்லக்கூடிய பொன்முகலி ஆறு அடித்து கொண்டு வருகின்றது. நன்னுமா முகலியின் கரையினில் இங்கே வண்ணமா மலரவன், யாரு? வண்ணமா மலரவன் பிரம்மா. வண்ணமா மலரவன் மாலவன் காண்கிலா. அவர் யாருன்னா அண்ணலார். அண்ணல் என்பதாக சொல்லுகின்ற போது அது அண்ணாமலை அண்ணல். அப்படி அண்ணாமலை அண்ணலாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமானுடைய அடி முடியினை காணகில்லாத அந்த தன்மையை அண்ணலார் காலத்தி ஆங்கு அணைந்து உய்மினே, உய்வதற்கான வழி இது என்பதை காட்டுகின்ற இடம். அதுல இறைவனையினுடைய தன்மையை பற்றி சொல்லுகின்ற பொழுது நன்மை சேர், இந்த திருக்காலத்தி மலையில இருக்கக்கூடிய பெருமான் நன்மையை செய்யக்கூடியது சிவம். சிவம் என்ற சொல்லுக்கு நன்மையை செய்யும் பொருள், மங்களமான பொருள், எப்பொழுதும் நன்மையே செய்யக்கூடிய பொருள் சிவம். இந்த உலகத்துல சிவம் நமக்கு செய்த நன்மைகளை இந்த ஆன்மா உணர வேண்டும். நன்மை அவர் செஞ்சுகிட்டே இருக்கிறாரு. ஓய்வு இல்லாதன உபமனில் இறந்தன சொல்றாரு. ஓய்வு இல்ல, ஓய்வில்லாமல் இந்த சிவம் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற அந்த நன்மை, நன்மையே செய்யக்கூடிய பொருள். இந்த உயிருக்கு எந்த நேரத்திலேயே அது தீமையை நினைச்சதே கிடையாது. இந்த உயிருக்கு எப்பொழுதும் தீமை ஏன் வருது தெரியுமா? ஏன் வருது? நாமா சேதிக்கிட்டது தீமை. அவர் கொடுப்பது எல்லாம் நன்மைதான், ஆனா நாமா கேட்டு வாங்கறது தீமை. ஆனா தீமையை பத்தி நமக்கு தெரியறது இல்ல. எப்ப தெரியுதுன்னா அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தெரியுது. விளக்கு அந்த சுடர்ல கை வைக்காதன்னு அம்மா சொல்லுவாங்க. கேப்போமா? கேப்போமா? நல்லா தலையாட்டுறேன், நிச்சயமா மாட்டோம். ஏன் வச்சுதான் பாப்போமே அப்படின்னு வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுடுது. அப்புறம் என்ன தெரியுது? ஆஹா, இனிமே தொடுவோமா? தொடமாட்டோம். ஆக இறைவன் என்று சொல்லக்கூடியவன் நன்மையே செய்யக்கூடிய பொருள். அந்த நன்மையினுடைய தன்மை என்பதாக சொன்னால் அந்த நன்மையினுடைய பெருமையை எண்ணி 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 நாம் அவனுடைய திருவடியை வழிபடுதல் வேண்டும். அந்த நன்மையின் செய்வதிலேயே எல்லா நன்மைகளும் அவர் தான் செய்யறார். அதுல எண்ணில் அடங்காத ஒரு நன்மையை ஒரு இடத்திலே நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றார். இந்த மாதிரி ஒரு நன்மை இதை நினைச்சுப்பாரு. ஒரு தாயானவள் செய்கின்ற அந்த நன்மை, இந்த உயிருக்கு நம்ம பிறந்த உடனேயே இந்த தாய் நம்மை பேணி காதுகாக்கும் அந்த தன்மை போல இந்த உயிரை பேணுகின்ற அந்த சிவத்தினுடைய தன்மை கண்டப்பத்திலே சொல்றார். இந்த மாதிரியான ஒரு நன்மையை யாராவது செய்ய முடியுமாப்பா? யாராவது செய்ய முடியுமான்னு கேக்குற கண்டப்பத்து எத்தனாவது திருப்பதியும்? 31வது திருப்பதியும். அதுல 3வது திருப்பாடல் சொல்றாருங்க. 3வது திருப்பாடல் அந்த நன்மை, இந்த நன்மையை நம்ம தினைக்கும் நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த நன்மை அப்படிப்பட்ட ஒரு நன்மை, பெருமான் செய்யக்கூடிய நன்மை. செய் நன்றி என்பதாக சொல்றார். அப்படி இறைவன் செய்த நன்றி எல்லாம் நம்ம நமக்கு அவர் கொடுத்திருக்கிறதா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாலே போதும். அவர் நினைக்கவே வேண்டாம், அப்படியே கண்ணுல தார தாரியா நம்ம அறியாமே தண்ணி வரும். இத்தனையும் நீ கொடுத்திருக்கிறியா, இத்தனையும் எனக்கு நமக்காக, அவர் நமக்காக இந்த உலகத்தை படைத்து நமக்காக அத்தனையும் கொடுத்து இந்த உலகத்திலே நன்மைக்காகவே அதை நன்மை பொருள் சொல்லுவார் ஞானசம்பந்தர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களிலேயே நன்மை பொருள் எது என்பதாக சொன்னால் அண்ணாமலை பதிகத்திலே சொல்வார், நன்மை பொருள் போலும் என்பதாக சொல்வார். அது நன்மையுடைய பொருள் என்பதாக ஞானசம்பந்தரே இன்னொரு இடத்திலே சொல்லுவார். இந்த 3வது திருப்பாடல் அவர் செய்த நன்மையினுடைய எல்லையை குறிக்கும்.
குரு தேரியா கால
நாயடியே.
மாதிரி ஒரு கருணை உண்டாங்க. உருத்தெரியா காலத்து தினைக்கும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு திருப்பாடல். பெருமான் நமக்கு செய்த உதவியிலேயே மிகப்பெரிய உதவி எது தெரியுமா? இந்த உதவி. உருத்தெரியா காலத்தே, உருத்தெரியாத காலம் எது? எது உருத்தெரியாத காலம்? அது போற்றி திருவகவல்ல இந்த உருத்தெரியா காலத்தை சொல்லுவார். எதையா உருத்தெரியாத காலம்? எது அதை உருத்தெரியாத காலம்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, மணிவாசக பெருமான் சொல்ற இந்த செய்தி இன்றைய மருத்துவ உலகத்துல மூக்கு மேல விரல வைக்கக்கூடிய செய்திங்க. அது புல் இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்டே இருக்கு, ஜெனிடிக்ஸ் டிபார்ட்மெண்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு குழந்தை கருத்தரித்தது என்பதாக சொன்னா முதல்ல என்ன தெரியுமா செக் பண்றான்? இப்ப அந்த ஜீன்ஸ் செக் பண்றான். எப்படின்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி இது ஒழுங்கான முறையிலே இது வளர்ந்து எந்த வகையான டிசார்டரும் இல்லாமல் இது வருமா, இல்லைனா அப்பவே அந்த கருவை நாம் அதிலேயே திருத்துவதற்கு வழி முயற்சிகள் மெடிசன்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கிறதுக்கு. கரு தரித்த உடனேயே ஜீன்ஸ் எப்படி வளருதுன்னு பாக்கிறதுக்கான ஒரு விஞ்ஞானம் இன்னைக்கு தனி டிபார்ட்மெண்ட் ஜெனிடிக்ஸ் டிபார்ட்மெண்டே இருக்கு. அப்ப இந்த ஜீன்ஸ் என்று சொல்லுக்கு அது உருத்தெரியாத காலம் என்னன்னு பார்த்தா, நீங்க அதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லுவார். இத நம்ம உருத்தெரியாத காலத்தை நம்ம அற்புதமா சொல்லக்கூடிய இந்த இடத்தை நம்ம உணர வேண்டும். எத்தனாவது வரி சிவா? அதுல இருந்து நம்ம அந்த உருத்தெரியாத காலம் எப்படி அமைந்ததுன்னு நமக்கு காட்டுறாரு.
யானை முதலாய
எப்படி எல்லாம் பிழைச்சு வந்திருக்கிறோம் பாருங்க. இவரு உரு தெரியா காலத்தே என்முள் புகுந்து கிருமி அருகு நுனி பணியணைய சிறியதொரு என்ன திருப்புகள். திருப்புகள்ல சொல்றார் எப்படி இது இந்த கருவானது தோன்றுகின்ற நேரம் ஸ்டேஜ் எதுனா அருகம்புள்ளினுடைய நுனியில அருகம்புள்ளின் நுனியில இருக்கக்கூடிய பனித்துளி எவ்வளவு சைஸோ அந்த சைஸ் தான் என்னது இருக்காது. அப்படி அருகு நுனி பணியணைய சிறிய தொழில் துளி பெரியதொரு பாலரூபமாய் அப்படின்னு அது வளர்ந்து வருகின்ற செய்தியை சொல்லுவார். அப்படி உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் மண்ணி கரு திருத்தி இத்தனை செய்யக்கூடிய இந்த நன்மையை செய்யக்கூடிய பொருள் இதை நினைச்சு பார்க்க வேண்டாமான்னு கேட்கிறேன். இல்லனா நீ வந்திருப்பியா இன்னைக்கு ஒரு உருவமா உட்கார்ந்துகிட்டு இத்தனையும் பேசுறிய. இதற்கான காரணம் என்ன என்பதாக சொன்னால் இதற்கு யார் காரணம், இந்த நன்மையை செய்தது யார் என்பதாக சொன்னால் எங்கள் சிவம் அல்லவா இந்த நன்மையை எனக்கு கொடுத்தது. நான் இன்னைக்கு நன்றா பேசுறேன்னு சொன்னா அது சிவம் எனக்கு கொடுத்தது. இன்றைக்கு நன்றாக நடக்கிறேன்னு சொன்னா அது சிவம் என்னை நடக்க செய்தது. அவர் கொடுத்த கால், அவர் கொடுத்தது எல்லாம். அப்படி இறைவனிடத்திலே எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அந்த வாங்கியதற்கு செய் நன்றி செலுத்தும் திருப்பாடல் உருத்தெரியா கால். இப்படி அவருக்கு அந்த நன்மையே செய்யக்கூடிய அந்த பொருளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? கடவுளை பேணுதல் வேண்டாம். அதற்கு பேணுதல் என்ற ஒரு நிலை உண்டு. இறைவனை பேணுதல் என்பதாக சொல்லுவார். அப்படி இறைவனை பேணுதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவன் நமக்கு செய்த அந்த நன்மை அவர் நன்மை பொருளாக விளங்குகின்றார் என்பதை மிக அற்புதமாக நன்மை சேர் காலத்தி. இந்த காலத்து எப்படிப்பட்ட காலத்து என்பதாக சொன்னால் நன்மை சிவமாகிய அந்த மங்கள பொருளாக விளங்குகின்ற அந்த நன்மையை உடைய காலத்து என்பதாக ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அறிவுறுத்தும் ஒரு இடம் இந்த எட்டாவது திருப்பாடல். இனி ஒன்பதாவது திருப்பாடல், இனி பத்தாவது திருப்பாடல் நாம
சிந்திக்கலாம்.
சாக்கியர்களுடைய ஆடை துவராடை. இவர்கள் இரண்டு பேர் எப்படிப்பட்டவர்கள், பாங்கு இல்லாதவர்கள், பாங்கிலர் அப்படின்னா. இவன் சொல்ற பேச்செல்லாம் நீ எடுத்துக்கவே எடுத்துக்காது. ஏன் பாங்கிலர் சொலை விடும், இவன் அந்த பக்குவத்துக்கு இன்னும் வரல. இவர்களுடைய பக்குவம் இன்னும் நிறைவேறாத பக்குவத்தை உடையது. ஆகவே எங்கள் சிவபெருமானுடைய அந்த தன்மையை பற்றி பேச வேண்டும் என்பதாக சொன்னா இவங்களுக்கு அந்த அளவிற்கு பக்குவம் இல்லாதவர்கள். பாங்கிலர் சொலை விடும். அவங்க சொல்ற பேச்செல்லாம் அவங்க சொல்ற கொள்கைகள்லாம் நீ ஒரு பேச்சா எடுத்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுல தயத்தை வேஸ்ட் பண்ணாத. இவன் இப்படி சொல்லி இருக்கானே, இவரு இப்படி இருக்கே என்பதாக சொல்லி அதில நேரத்தை செலவிடாதே, அவர்களுடைய சொலை விடும் என்பதாக சொன்னால் அவருடைய கொள்கைகளை விட்டு விடும் என்பதாக காட்டுறார். ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு தனிப்பெரும் பரசமய கோளரியாக விளங்கியவர் திருஞான சம்பந்த பெருமான் நான் என்பதை நாம் எப்பொழுதும் மறக்கவே கூடாது. திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த சமன் அந்த சாக்கிய கொள்கைகளினுடைய தகர்ப்பு எவ்வாறு செய்தார்னு சொல்லி அதை உணர்ந்து உணர்ந்தவர் திருநாவுக்கரசு பெருமான் தான். அவர் மாதிரி வேற யாரும் உணரல. திருநாவுக்கரசு பெருமான் உணர்ந்ததை போல வேறு யாரும் ஞானசம்பந்தருடைய வெற்றியை, ஆளவாய் வெற்றியை உணரல. ஏன் அப்படின்னு சொன்னா அதை உணர்ந்தவர் சேக்கிழார் பெருமான். இந்த இவர்கள் இருவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த நிலையை, ஞானசம்பந்தருடைய வெற்றியை எப்படி அந்த கொண்டாடுறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் தெரியும். ஆளவாய் வெற்றி அவருக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் ஆனந்தமாக விளங்குகின்றது. சமணர்களுடைய கொள்கைகளிலே மிக ஒரு வலுவான ஒரு கொள்கை ஒன்னு உண்டு. சமணர்களுடைய கொள்கையில மிக அது வந்து அசைக்க முடியாத கொள்கை. இன்னைக்கு நம்ம அதை புடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த கொள்கையை நம்ம விட முடியுதா அப்படின்னு சொன்னா அந்த கொள்கையை நம்மளால விட முடியல. அப்படி ஒரு ஆழமா பதிய வைத்த ஒரு கொள்கை சமணருடைய ஒரு கொள்கை உண்டு. அதை ஞானசம்பந்தர் ஒருவரால் மட்டும்தான் தகர்த்து எரிய முடிந்தது. அந்த கொள்கை மிகப்பெரிய, அது என்ன கொள்கை தெரியுமா? பொல்லாமை இல்ல. ஃபேண்டாஸ்டிக் பாருங்க, இந்த கொள்கை இருக்கு பாருங்க, இதுலதான் மாற்றது. இந்த கொள்கையில தான் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். மாற்றது எதுலன்னு கேட்டீங்கன்னா, ஊழ் பற்றி சொல்லுகின்ற கருத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊழை வேரோடு பிடுங்கி எறிந்தவர் ஞானசம்பந்தர். ஊழ் என்று சொல்லக்கூடிய இந்த ஊழ் பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்றேன். இது வந்து நீங்க விரிவா நீங்க இதை பற்றி சிந்திக்கணும். திருக்குறள்ல ஊழ் பற்றிய அதிகாரம் உண்டு. திருக்குறள்ல வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறார் இந்த ஊழியல் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் உண்டு. எத்தனாவது அதிகாரம்னா 38வது அதிகாரம் ஊழியல். 38வது அதிகாரத்துல ஊழியலை பற்றி படிச்சுட்டான். முதல் அதிகாரம் 2, 3, 4 படிச்சுட்டே வந்தவன். 38வது அதிகாரம் ஊழியல். ஊழிர் பெருவழி யாவுளன்னு கேட்ட உடனே வள்ளுவ பெருமான் ஒரு சமணர்னு சொல்லி ஒரு பட்டயம் போட்டு வள்ளுவ பெருமானை சமணராக முத்திரை குத்தியவர்கள் உண்டு. வள்ளுவ பெருமான் ஒரு சைவ சித்தாந்த கருத்தினை உடையவர்னு சொல்லி எத்தனை காரணம், 108 காரணங்கள் சொல்லி ஒரு புத்தகம் உண்டு. இவர் இது 120 காரணங்கள் கரெக்டா சொல்றாங்க. நான் 108 போற்றிய வச்சு 108 சொல்லிட்டேன். 120 காரணங்கள் நீங்க படிச்சீங்களா? அது வீட்டுல இருக்குங்களா? எல்லாரும் படிக்கணுங்க. அது வள்ளுவ பெருமான் வந்து அவர் சுத்தாத்வீத சைவம் என்று சொல்லக்கூடிய அந்த சைவ சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்ற அதை நிரூபிக்கிறதுக்கு 120 காரணங்கள், 1, 2 இல்ல, எத்தனை காரணம், 120 காரணம் சொல்லி நிரூபித்தவர்கள் உண்டு. ஏன்னா இவ்வளவு கஷ்டமா போயிடுச்சு ஊழியல், அவர் பாடினாரும் பாடினாரு, அவரை கொண்டு போய் எங்கெங்கயோ சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனே அதே வள்ளுவ பெருமான் 38லயே நின்றுட கூடாது. இந்த 38 தாண்டி பொருட்பால் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில ஆழ்வினை உடமைனு ஒரு அதிகாரம் உண்டு. இவன் அறத்துப்பாலே நின்னுட்டதுனாலதான் தப்பாயிடுது. எதுவுமே பாதி கிணறு தான் தப்பாயிடும். நமக்கு நூல் படிக்கிறான்னு வச்சுக்கீங்களேன், நூல் படிக்கும் போது ஒரு நூலை முழுமையாக படித்து ஆசிரியருடைய கருத்து என்னன்னு படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நூலை பற்றி நமக்கு சொல்லுவதற்கே ஒரு தகுதி உண்டு. நூல் பத்தி சொல்லணும்னு சொன்னா அந்த முழுமையா படிக்கணும். ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும், 380வது குறள். ஊழிர் பெருவழி யாவுளர். அதே வள்ளுவ பெருமான் 620வது குறள் பொருட்பாலிலே ஆழ்வினை உடைமை என்ற அந்த அதிகாரத்தில் அமைத்திருக்கிறார். இது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். இதை உற்றக்கூடாது. இப்போ வள்ளுவ பெருமான் அடிச்சாரா? ஏன் வள்ளுவ பெருமான் 2 கான்ட்ராடிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் வேணும்ல. ஏன் அங்க ஊழ பத்தி ஊழியல்ல சொல்லிட்டு அதே ஊழ எப்படி அடிக்கிறார்னா, ஒண்ணுமே இல்லையா இந்த ஊழ் அப்படின்னு சொல்லி அந்த ஊழ அடிச்சுட்டு வர்றார். எப்படி அப்படின்னா, அதுதான் குறிப்பு. இப்ப கனியன் பூங்குன்றனார்னு ஒருத்தர் உண்டு. அவரு வந்து அற்புதமா ஒரு பாடல் பாடியிருக்கிறார். என்ன பாட்டு? யாதும் ஊரே யாவரும் கேளு. அதோட நின்றுடுறோம் நம்ம. அதுக்கு பின்னாடி வர செய்திகள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மெஞ்ஞான ஆராய்ச்சி உடையவர் அவர். அந்த ஆராய்ச்சியில வர்ற ஒரு குறிப்பு ஒண்ணு உண்டு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாராம். பொழுகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நீங்க அந்த பாடல் படிக்கின்ற பொழுது அந்த பாடலினுடைய ஒரு தன்மை எந்த அளவிற்கு அது பிரபலம் ஆயிருக்குன்னு சொன்னா, எல்லாரும் அணியன் பூங்குன்றனார பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதுல ஒரு செய்தி சொல்றாரு. எதை பத்தின்னு சொன்னா, இந்த ஊழ் பற்றி ஒரு செய்தி அதுல சொல்றாரு. ஊழ் என்பது ஊழிற் பெருவழி யாவுள்ள என்பதாக்கி அந்த சமணர்களுடைய கொள்கை அதை நிலைநிறுத்துவதை போல ஒரு கொள்கையை அங்க வைக்கிறார். நீர் வழிபடுவும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிபடுவும். நீர் வழிபடுவும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிபடுவும். நீர்ல புனை என்பதாக சொன்னா தெப்பம், அந்த புனை என்பதாக சொல்லக்கூடிய அந்த நீர்ல மிதக்கக்கூடிய அந்த மிதவை, எனி புளோட்டிங் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு மிதவை, புளோட்டிங் ஆப்ஜெக்ட். நீர்ல இருக்கக்கூடிய அந்த மிதவை என்று சொல்லக்கூடிய ஒன்று, அது புளோட் ஆகணும், அதனாலதான் அதற்கு புனைன்னு பேரு. இந்த புனைன்னு சொன்ன உடனேயே மிதக்கிற அந்த புனை உங்களுக்கு டக்குன்னு ஒண்ணு ஞாபகம் வரணும். ஐந்தெழுத்தின் புனை பிடித்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புனை தான் இந்த புனை. இந்த புனை என்பதாக சொல்லக்கூடிய இந்த மிதவை என்ன பண்ணுமா, நீர் வழிபடுவும் புனை போல ஆறுயிர் முறை வழிபடுவும். நீர்ல போயிட்டு இருக்கு இல்லையா, நீர் எந்த திசை வழியா போகுதோ அந்த திசை வழியா தாயா இந்த மிதவை என்று சொல்லக்கூடியது அதை அடிச்சிட்டு போகுது. அந்த மாதிரி இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய உயிரானது, ஊழ் என்று சொல்லக்கூடிய விதி, டெஸ்டினி என்று சொல்லக்கூடிய இது, உன்னை என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, அது எங்க இழுத்துட்டு போதோ அந்த பக்கம் தான் இந்த உயிர் போகும். அதுதான் இதனுடைய ஒழுங்கு முறை முறை என்பதாக சொல்றோம். இப்ப என்ன ஆச்சு, ஊழ் என்பதாக சொல்லக்கூடிய அந்த ஊழினுடைய கருத்து, ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்பதாகிய நிலை. சரி, அப்ப இந்த ஊழ் இப்படி ஆயிடுச்சு. இந்த ஊழ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இது இப்படித்தான் இது முறையாக ஆகிவிடுமோ அப்படின்னு சொல்ற நிலையில இது வந்து ஒற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஆனா திருஞான சம்பந்த பெருமான் இந்த கருத்தை வேரோடு புடுங்கி எறிகிறார். சரி ரைட், எங்களுக்கு ஊழ பத்திய எந்த விதமான குழப்பமும் இல்ல, வி ஆர் அக்செப்டிங். நாங்க எங்களுக்கு ஊழ் என்பது இல்லைன்னு நாங்க சொல்லல, ஊழ் என்பது இருக்கு என்பதாகவே நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா ஊழிற் பெருவழி யாவுள்ள, ஊழ் என்பது இல்லைன்னு சொல்றக்கூடிய நிலை இல்ல. ஆனா ஊழ் என்பதற்கு இவ்வளவு பெரிய வலிமை உண்டுன்னு நீ சொல்றல, இந்த ஊழ் என்பதற்கு இவ்வளவு பெரிய வலிமை என்பதாக சொல்லுகின்ற, அதை விட வலிமையான ஒரு பொருள் உண்டு என்பதை நாங்கள் சொல்றோம். நீ இந்த ஊழை வலிமை, ஊழை வலிமை என்பதாக சொல்ற, ஆனா இந்த ஊழை விட வலிமையான ஒரு பொருள் உண்டு, அதை நீ சார்ந்தாய் என்பதாக சொன்னால் இதை நீ கட்டுப்படுத்தலாம். ஊழையும் உப்பக்கம் காண்க. அப்ப நீர் வழிபடுவும் புனை, அது வரையிலும் எப்படி இருந்தது, திருஞான சம்பந்தர் காலம் வரையிலும்னா நீர் வழிபடுவும் புனைதான் இருந்தது. நீர்ல அடிச்சிட்டு போற மிதவை, நீர்ல தண்ணி அடிச்சிட்டு போனா அந்த வழியா தான் போகுது. இந்த உயிர்கள் எல்லாம் விதியின் வழிப்படித்தான் இருக்கிறது. அவ்வினைக்கு இவ்வினை, இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா ஞான சம்பந்த பெருமான் அதற்காக ஒண்ணு செஞ்சார். இப்படி இந்த பக்கம் நீரை வழியாகத்தான் போயிட்டு இருக்குன்னு நீ சொல்ற, ஆனா நீரையும் எதிர்த்து செல்லக்கூடியது சைவம். இந்த ஊழை விட பெருமையான வலிமை உடையது எங்களுடைய ஏடு என்பதாக சொல்லி நீரை எதிர்நோக்கி, இந்த ஏட்டை எதிர் நீருக்கு எதிராக பாய்ச்சினா திருஞான சம்பந்த பெருமான் ஊழ் அடிபட்டுச்சுலாங்க. நீரின் மிதவையில தானே நீ, நீர் வழியில தானே போகுதுன்னு நீ சொன்ன, இல்ல இல்ல அது போறத திருமுறைகள்லாம் எப்படின்னு சொன்னீங்கன்னா விதி வழிப்படி இந்த திரு இந்த போயிட்டே இருக்கும் இந்த உயிர். ஆனா நீங்க அதை திருப்பணும்னு சொன்னா என்ன பண்ணணும், ஒரு மோட்டார் போட் ஒன்னு வாங்கிக்க. நீர் எந்த திசையில போனா என்ன, எந்த திசையில நீர் போனாலும் எதிர் திசையில ஒரு மோட்டரை பிக்ஸ் பண்ணிட்டா அது எதிர்த்து போவதை போல திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய மோட்டரை நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஊழ் இருந்தாலும் அதை எதிர்நோக்கி செல்லலாம் என்பதை அமைத்து காட்டுவது நம்முடைய திருமுறை. அப்படி இந்த ஊழ் 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 என்பதாக ஊழ நீ புடிச்சுக்கிட்டு இருந்திய, இந்த ஊழை ஊழை விட பெருமையான வலிமை உடையது என்ன தெரியுமா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். இந்த சமுதாயத்துக்கு நீ தொண்டு செய், இந்த சமுதாயத்திற்கு நீ எல்லா வகையான தொண்டினையும் செய்தாய் என்பதாக சொன்னால், உழைவு இன்றி என்பதாக சொன்னால், இடையரா அன்பு உடையவனாக நீ இருந்து ஓய்வு இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்கின்ற பொழுது, இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது, இந்த உயிர்களுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது, இந்த ஊழையும் நீ வெல்லலாம். அதற்கு விட வலிமையான ஒரு வலிமை உனக்கு வரும் என்பதாக காட்டியது சைவம். இதை வந்து நிரூபித்து காட்டி ஏழை எதிராக செய்து ஆலவாயில கண்ட அந்த வெற்றிய எப்படியா கொண்டாடுறதுன்னு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அவர் ஊர்ந்து வருகின்ற சிவிகையை நான் தாங்கி இவருடைய அந்த வெற்றியை ஊழை வென்ற இந்த பிரசமய கோளரியை யாம் தாங்குகின்றோம் என்பதாக தாங்கிய ஒரு இடம்தான் சிவிகை தாங்கின இடம். சிவிகையை திருப்பூந்துருத்தியில அவர் தாங்குறாருன்னு சொன்னா அவருடைய அந்த வெற்றி இந்த ஊழ் என்பது எவ்வளவு தூரம் இது. இதனாலதானே திருநாவுக்கரசர் போனார், எவ்வளவு நாள் அந்த இடத்துல இருந்தார். இந்த இந்த ஒரு கருத்து இந்த ஒரு கொள்கை என்ன பண்ணும்னு சொன்னா டக்குன்னு இழுத்துரும். அப்படி அந்த சமணர்களுடைய கொள்கை என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளை முறியடித்து வேரோடு களைந்தவர் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். அதனால சொல்றார், இவங்க சொல்ல எல்லாம் நீ வச்சுக்கிட்டு நீ அதுக்கு பெரிய வலி இது கொடுத்துட்டு இருக்காத, இதை விட உயர்ந்த வலிமையுடைய பொருள் எங்களுடைய சிவம் என்பதாக காட்டி, வீங்கிய உடலினர் விரிதரு துவருடை பாங்கிலர் சோலை விடும். இவர்களுடைய சொல்லை கொள்கைகளை எல்லாம் நாம தாங்கிட்டு இருக்க வேணா, அவர்களை விடும். பரன் அடி பணியுமின், பரன் அடி பணியுமின், வாங்க வாங்க, பரன் அடி பணியுமின், என்ன அற்புதமான ஒரு வாக்கு, பரன் அடி பணியும். இறைவனுடைய திருவடியை வணங்குதல் என்பதை தவிர நமக்கு என்னங்க வேற வேலை. பரவுதல் என்கின்ற நிலையிலே அவனுடைய அடியை பரவி ஓங்குவன் காலத்தி உள்ளமோடு உணர்தர வாங்கிடும் வினைகளை, அத்தனை வினைகளையும் வாங்கக்கூடியவன் சிவரு. நீ குடுக்கறதுக்கு தயாரான்னு பாக்கணும், வாங்கறதுக்கு ஆல்ரெடி, குடுக்கறதுக்கு நீ ரெடியா? அப்படி வாங்கிடும் வினைகளை, வினைகளை வேரோடு வாங்கக்கூடியவர் வானவர்க்கு ஒருவனே, வானவர்க்கு ஒருவனே, தானவர்க்கு ஒருவனே, மன்னவர்க்கு ஒருவனே. வானவர், தானவர், மன்னவர், இந்த மண்ணிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒருத்தன், விண்ணில இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒருத்தன், தானவர்களுக்கும் ஒருத்தன், எல்லாத்துக்கும் ஒரே டெஸ்டினேஷன் பாயிண்ட் தான் அது சிவம் என்பதாக காட்டும் ஒரு அற்புதமான இடம் வானவர்க்கு ஒருவன் என்பதாக சொன்னா. முன்னாடி திருப்பதிகத்துல வானவரையும் சேர்த்திருப்பார், தானவரையும் சேர்த்திருப்பார், இதுல மன்னவர்களையும், மன்னிலே வாழக்கூடியவர்களுக்கும் அவன் ஒருவன் என்பதாக காட்டுகின்ற 10வது பாடல். 11வது திருப்பாடல் முத்தாய்ப்பான திருப்பாடல் 11வது. ஒன்று உண்டு, அதற்கு தலையிலே சூடுகின்ற மாலைக்கு இண்டைன்னு பேர். தலையிலே சூடுனா இண்டை, மார்பிலே அணிந்தால் தார். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு ஒரு பெயர் உண்டு. அப்படி தலையிலே அணியக்கூடிய அந்த அந்த கொன்றைக்கு அதற்கு இண்டைன்னு பேர். அது எப்படி அணிந்திருப்பாரா சுவாமி? வட்டமாக அந்த கொன்றை மாலையை அணிந்திருப்பாரா? வட்ட மா மலர் கொன்றை.
கொன்றை மாலைக்கு உரிய ஒரு தனிச்சிறப்பு என்ன என்பதாக சொன்னால் பிரணவத்தினுடைய குறிப்பு கொன்றை. அந்த கொன்றை என்று சொல்லக்கூடிய அந்த கொன்றையை தலையிலே சூடி இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு நிலை என்பதாக ஒரு குறிப்பினை காட்டுகின்றார். அது தலையிலே சூடி இருக்கின்ற மாலை என்பதை குறிப்பதற்கு வட்ட மா மலர் கொன்றை என்பதாக காட்டுகின்றார். அப்படி வட்டமா மலர் கொன்றை என்பதாக சொன்னா இறைவன் என்பவன் ஓம்காரமாக விளங்கக்கூடியவன். அந்த ஓம்காரமாக விளங்கக்கூடிய சிவமானது என் உள்ளத்திலே இருக்கக்கூடியது. அதை ஓங்காரம் என்பதாக நிலையிலே ஓங்காரத்து உட்பொருளை உணர்த்துகின்ற நிலையை நமக்கு காட்டுகின்ற ஒரு குறிப்பு இந்த கொன்றை மாலையினுடைய குறிப்பு. அவன் எங்க இருக்கிறான்? உம்முடைய உள்ளத்திலே ஓம்காரமாய் இருக்கிறார். உள்ளே இருக்கின்ற பொழுது இறைவனுடைய வடிவு ஓம்கார வடிவாக இருக்கும். வெளியிலே இருக்கின்ற பொழுது அது நானாவித உருவாய் நமக்கு வரக்கூடிய உரு. ஆனா அதுவே உள்ளத்திலே நமக்கு உயிருக்கு உயிராக விளங்குகின்ற பொழுது சிவம் எவ்வாறு விளங்குகின்றதுனா உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா. உள்ளத்திலே உள்ளுக்குள்ளே இருக்கின்ற போது அது ஓம்காரமாக இருந்து இயக்குகின்றது என்பதற்காகத்தான் ஓம்காரம் என்பதனுடைய குறியீடு. ஓம்காரம் என்பதனுடைய குறியீடு முதல் முதலிலே ஓம்காரம் எப்படி அமைந்தது என்பதற்கான ஒரு வரிவடிவம் வருவதற்கு முன்னதாக ஓம்காரம் என்பதை குறிப்பதற்கு எப்படி குறிப்பது என்பதாக நம்முடைய முன்னோர்கள் குறித்தார்கள். சொன்னா ஓம்காரம் என்பதை ஜெட் போட்டா ஓம்காரம். ஓம்காரங்கிறது எப்படி போடுவாங்கன்னா இசட், ஒரு ஜெட் போட்டீங்கன்னா அதுதான் ஓம்காரம். இது எப்படி ஓம்காரம் இப்படி ஆச்சு, இது ஜெட் மாதிரி எப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இசட் என்பது மொழி தோன்றுவதற்கு முன்னாடி எப்படின்னு சொன்னா ஒரு அந்த பொருளினுடைய வடிவத்தையே அப்படியே போட்டுறது. ஓம்காரத்துக்கு என்ன வடிவம், அந்த வடிவத்தை போடுற போது ஓம்காரத்துக்கு என்ன வடிவம்னு பார்த்தாங்க. அந்த ஓம்கார வடிவம் வந்து மயில் என்று சொல்லக்கூடிய மயிலினுடைய வடிவத்தை, மயிலை குறிப்பதற்கு இந்த சிம்பல். இந்த இசட் மாதிரி போட்டீங்கன்னு சொன்னா அது என்ன, அது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா அது மயிலை குறிப்பதற்கு இப்படி ஓ அப்படின்னு போடக்கூடிய அந்த ஓ என்ற நிலையில அந்த மயில் நிக்கிற காரணத்தினால அந்த மயில் என்பது ஒரு காலை தூக்கிட்டு அப்படி நிக்கும். பிரணவ வடிவாக இருப்பது மயில். அதனால ஓம்காரத்துக்கும் முதல்ல மயிலை குறிச்சது, அதுவே மயிலை குறித்த அதுவையே ஓ என்று சொல்லக்கூடிய ஓம்காரத்திற்கு அதை வைத்தார்கள். ஓ என்றென்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு ஓ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓம்காரம் ஓன்னு சொன்னாலே போதும். அதனாலதான் மணிவாசக பெருமான் சிவபுராணத்துல பார்க்கின்ற பொழுது ஓன்னு தான் சொல்லுவாரே தவிர ஓம்னு குறிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா ஓம் அப்படின்னு அடங்கிடும். இது தொடங்குகின்ற பொழுது ஓ என்று அந்த நாபியிலிருந்து கிழந்து அப்படி தொடங்கும். முடிக்கிற போது அதுவே இம்னு முடிஞ்சிடும். அதனால ஓ என்று அப்படின்னு சொல்லுவார். ஓ அப்படின்னு முடிஞ்சிடும். போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் ஓன்னு தான். அதனாலதான் ஓ என்பதாக சொல்லக்கூடிய அந்த தன்மையை ரெண்டு இடத்துல சொல்லுவார் சிவபுராணத்துல. முன்னாடி ஒரு ஓ சொல்லுவார், பின்னாடி ஒரு ஓ சொல்லுவார். அதனால எல்லாரும் ஓ என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானை உள்ளத்திலே விளங்கக்கூடிய ஓங்காரத்து உட்பொருள் 51வது பதிகத்துல அதற்குரிய விளக்கம். தொடங்குகின்ற பொழுது ஓல தொடங்கி அங்கு 51ல முடிக்கின்ற பொழுது ஓங்காரத்து உட்பொருளை அவர் விளக்குகின்ற தன்மை. அது ஒரு பக்கம் இருக்கும். இப்ப ஜெட் என்று சொல்லக்கூடியது ஓ அப்படின்னு போட்டா, அப்ப ஓ என்பது ஓ அப்படின்னா இது ஓ என்பதாக குறிப்பதற்கு என்ன பண்றது அப்படின்னா இன்னொரு ஜெட்ட போடு. ஒரு குறியீடு ஜெட் போட்டாங்களா, இன்னொரு குறியீடு குறுக்க போடு ஜெட். இந்த இசட்டு இந்த இசட்டு ரெண்டு குறுக்க போட்டீங்கன்னு சொன்னா ஒரு சிம்பல் வரும். என்ன அதாங்க ஸ்வஸ்திக். ஓ என்று சொல்லக்கூடிய அது எப்படி அது உருவாச்சு அந்த ஸ்வஸ்திக்னு சொன்னா, இந்த ஜெட் ஒண்ணு இன்னொரு ஜெட் ஓ என்பது ஓ நாச்சு. ரெண்டு ஜெட் போட்டா ரெண்டு ஜெட் குறுக்க போட்ட உடனே அது ஸ்வஸ்திகா அப்படி இந்த காலத்துல அப்படியே வரிவெடுத்து வந்து. அப்ப இந்த ஓ என்று சொல்லக்கூடிய இந்த ஓம்காரம் என்பது அந்த ஓம்காரத்தினுடைய தன்மையை குறிப்பதற்கு பயன்படுத்திய ஒரு குறியீடு. ஆகவே இந்த ஓம்காரத்தினுடைய குறியீட்டினை நமக்கு உணர்த்துவது அந்த கொன்றை மாலை. அந்த கொன்றையினுடைய தன்மையை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே ஓம்காரமாய் நிற்கின்ற பெருமான் என்பதை இந்த ஆன்மா உணர வேண்டும் என்பதை குறிக்கும் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கொன்றை மாலை. அது எங்க இருந்தாலும் அந்த கொன்றையை பார்த்த உடனே என்னுடைய உள்ளத்திலே ஓம்காரமாய் நிற்கின்ற பெருமான் நீ இயக்க நான் இயங்குகின்றேன். ஓம்காரம் தான் நம்மை இயக்குகின்றது, உள்ளத்திலே இருந்து உயிருக்கு உயிராக இருந்து அது இயக்குகின்றது என்பதை காட்டுகின்ற ஒரு இடம் இந்த வட்டவார் சடையனை வயலனி காழியான் சிட்ட நான்மறை வல்ல ஞான சம்பந்தன். இந்த சிட்ட நான்மறைங்கிறது ஞான சம்பந்தர் படிச்சது சொல்றார். எப்படி இந்த மறைகளை எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, ஒழுங்கா படிச்சீங்க, ஒன்று விடாமல் ஒழுங்காக கட் அண்ட் ரைட்டா. இது வந்து இந்த பக்கம் அப்படி விட்டுடலாம், சாய்ஸ்ல உள்ளா இல்ல வந்துட்டு இது வந்துட்டு அப்புறம் படிச்சுக்கலான்னு நம்ம எல்லாம் விட்டுருவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஞான சம்பந்தர். டாப் டு பாட்டம் கற்று உணர்ந்த நிலை, அதை எப்படி கற்க வேண்டும், எப்படி கற்றாரா அவர் நற்றமில் வல்ல ஞான சம்பந்தன், எப்படி கற்றாரா சிட்ட நான்மறை வல்ல ஞான சம்பந்தன். இதை பல இடங்கள்ல உணர்த்தி சொல்வார். நான் படிச்சிருக்கேன், நான் எப்படி படிச்சிருக்கேன்னு சொன்னா நல்லா படிச்சுட்டு தான் இதை சொல்றேன். சிட்ட நான்மறை வல்ல ஞான சம்பந்தன் சொல் இட்டமா பாடுவார்க்கு இல்லையாம் பாவமே. விருப்பத்தோடு பாட வேண்டும், அன்போடு பாட வேண்டும். அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த அன்போடு இசைந்து இந்த திருப்பதிகத்தை பாட வேண்டும். அப்படி பாடுகின்ற அவர்களுக்கு இல்லையாம் பாவம். இப்படி இல்லையாம் பாவம் வினைகள் கழியும் எந்த இடத்திலே, அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தி. இந்த இடம் திருஞான சம்பந்தர் இந்த இடத்துல இதை குறிக்கணுமா, அட்டமா சித்திகளை பற்றி திருஞான சம்பந்தர் ஏன் இங்கே குறித்தார், ஒரு பெரிய ஆராய்ச்சியே என்னுடைய உள்ளத்துல ஓடி, ஏன் இது வந்து அட்டமா சித்தி வந்து ஏன் இங்கே குறிக்க வேண்டும் என்பது
முழுமையா கை கூட
அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தின். இப்ப அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தின் சொன்னா, அப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது என்னன்னா, அட்டமா சித்தி என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தின் திருஞான சம்பந்தர் சொன்னார்னா அட்டமா சித்தி என்ன, அந்த அட்டமா சித்தி நம்முடைய சைவத்திலே திருமுறையிலே என்ன சொல்லுகின்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அட்டமா சித்திகள் அனைதரும் காலத்திற்கு உண்மையான விளக்கம் திருஞான சம்பந்தர் சொன்னதான அந்த நிலை புரியும். அப்ப அட்டமா சித்தி என்ன, அட்டமா சித்தி என்பது எது, பத்தாம் திருமுறை திருமூலர் விளக்கு. திருமூலருக்கு மேல நமக்கு எந்த விதமான இது, திருமூலர் என்ன சொல்றாரோ அப்படியே வாங்கி அப்படியே வச்சுக்கணும், அத நேரிலிருந்து வாங்கி அப்படியே. ஏன்னா அவரு குடுக்கிற அந்த திருமந்திரம் சாதாரண திருமந்திரமா ஒண்ணு ஒண்ணும், எவ்வளவு ஆண்டுகள் தவம் தவமாக இருந்து பெற்ற மந்திரம் அது. அந்த மந்திர என்ன சொல்லுகின்றது அட்டமா சித்தியை பற்றி, ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் சொல்றேன். அந்த முழுமையாக அட்டமா சித்தி பற்றி 72 மந்திரங்கள் அருளி செய்திருக்கிறார் அட்டமா சித்தி மட்டும். இது மூன்றாம் தந்திரத்திலே 11வது தலைப்பிலே அட்டமா சித்தி பற்றி திருமந்திரம் பேசுகின்றது. முழுமையாக அட்டமா சித்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால் திருமந்திரம் 3வது தந்திரம் 11வது தலைப்பு, சரியா 11வது தலைப்பு 72 மந்திரங்கள் அட்டமா சித்தியை பற்றி அலசுற. அட்டமா சித்தின்றது என்ன அப்படின்றத அற்புதமா கொடுக்கிறார் தெரியுங்களா, அத முழுமையா நீங்க படிக்கணும். அதுல இருந்து ஒரு பாட்டுக்கு மட்டும் அட்டமா சித்திக்குரிய விளக்கத்தை இப்போ சொல்றேன். அது 640வது மந்திரம் அட்டமா சித்தி பற்றி குறிக்கிற, இது கொஞ்சம் இதுல ஒரு சில செய்தி நுணுக்கமான செய்தி இருக்கிறதுனால இந்த மந்திரத்தை எடுத்துக்கிட்டேன். இது 640வது மந்திரம் 3வது தந்திரம் 11வது தலைப்பு
104
பணிந்தென் தேசையும் பரவனை நாடி
All right.
முக்கியமான ஒரு குறிப்பு அட்டமா சித்தி பற்றிய குறிப்பு என்னன்னா, அட்டமா சித்தியை நாடி யாரும் போனது கிடையாது. ஞானிகள் அருளாளர்கள் அட்டமா சித்தியை நாடி செல்லுதல் என்பது இல்லை, நாடி செல்லக்கூடாது. அப்ப அட்டமா சித்திகளை நாடி செல்லக்கூடாதுன்னா என்ன? அட்டமா சித்திகள் தானாக அணையும். இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப வேறுபாடு உண்டுங்க. எனக்கு அட்டமா சித்தி வேணும்னு சொல்லி காலத்தி மலைக்கு போனா the full wrong. சைவத்துக்கே அது ஒரு பெரிய இழுக்கு. அது சும்மா சொல்லலங்க, 72 மந்திரத்தையும் படிச்சுட்டு சொல்றேன். 72 மந்திரங்கள ஒரு அளவுக்கு என்ன சொல்லி இருக்குன்றத நம்ம படித்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க 72 மந்திரத்தையும் நீங்க முழுமையா எல்லாரும் படிக்கணும். அட்டமா சித்திகள் என்பது, அதனாலதான் ரொம்ப நுணுக்கமான ஒரு சொல் போட்டார், அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தினர். நான் தேடி போல, அதுவா வந்து சேருது. அப்படி சேர்றதுக்கு ஒரு முதல் மந்திரத்துல சொல்றாரு பாருங்க, பணிந்து என் திசையும் பரமனை நாடினர். பணிந்து என் திசையும் பரமனை நாடி, எந்தோள் வீசி நின்றாடும் பிரான் அவன் என் திசையும் ஆடுகின்ற பிரான். அப்படி பணிந்து என் திசையும் பாடி அவனை என் திசையிலே அவன் வீசி ஆடுகின்ற அந்த பெருமானை பணிந்து என் பெருமானை தொழுது என் திசையினும் அட்டமா சித்தி அணைந்து. அதே திருமந்திர வாக்கு, அதே திருஞான சம்பந்தர் வாக்கு பாருங்க, அனைதரு காலத்தி அட்டமா சித்தி அணைந்து அடையுமாறு பெற்று என் திசை சென்று தனிந்து தாபித்தவாறே எங்கும் அந்த அட்டமா சித்திகள் நிலை பெறுமாறு செய்த அந்த நிலை. ஏன்னா எங்கும் சிவம் இருக்கிறது, சிவம் எனக்கு கொடுத்தது அது என்பதை உணர்தல் வேண்டும். இது அட்டமா சித்திகளினுடைய ஒரு அற்புத நிலை. அது தானாக வந்து சேருமா? அப்படி தானாக வந்து சேருகின்ற இந்த அட்டமா சித்தியிலேயே அங்கேயே அதை புடிச்சிட்டேன்னு சொன்னா அதுதான் எனக்கு வேணும்னு அதை புடிச்சோம்னா போச்சு. இது தானா வந்து உங்களிடத்திலே அணிதரும், நீங்க எல்லாம் கேட்கவே வேணாம். ஒரே ஒரு குறிப்பு சொல்றேன், நம்முடைய காரைக்கால் அம்மையாரு, காரைக்கால் அம்மையார் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே. அந்த அம்மா இறைவனை நினைக்கிற மாதிரி யாரால நினைக்க முடியும்? பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவ. அந்த அம்மா சிவத்தை நினைஞ்சு நினைந்து நினைந்து அந்த பெருமானை வணங்கிய காரணத்தினால அட்டமா சித்திகள் அனைதரு. அந்த அம்மாவுக்கு தெரியாம அட்டமா சித்திகளும் கைகட்டி பின்னாடி நிக்கிறது அந்த அம்மாவுக்கே தெரியல. ஒன்னு எப்ப இந்த அம்மா வேலை கொடுப்பாங்க, எத்தப்ப இந்த அம்மா வேலை கொடுப்பாங்கன்னு அத்தனையும் காலிலே படிந்து கிடக்குறது. அதனாலதான் போய் அந்த அம்மா மாம்பழம் கேட்ட உடனே டக்குன்னு மாம்பழம் வந்தது. எங்க இருந்து வந்தது மாம்பழம்? அவங்களுக்கே தெரியாது அட்டமா சித்திகள் அனைதரும். அது அனைதல், அதுவாக தானாக வரும். அப்படி அந்த அட்டமா சித்திகளினுடைய எட்டு சித்தி என்ன என்பதாக சொல்லி அந்த எட்டு சித்திகளுக்கு உரிய தன்மை என்னன்னு சொல்றார் நம்முடைய திருமலை பெருமாள். ரெண்டு இடங்கள்ல சொல்றார் அட்டமா சித்தி என்பது என்ன, இந்த அட்டமா சித்தி என்பது எது எது என்பதை குறிக்கின்ற வகையிலே அட்டமா சித்தியில எட்டு சித்திகள்ல முதலிலே இருப்பது அனிமா என்ற சித்தி. இந்த அனிமா என்கின்ற சித்தி என்ன என்பதாக சொன்னால், அணு போன்று சூக்கும வடிவை இது நாம் பெறலாம். இதுதான் அனிமா சித்தி. அனிமா சித்தியில என்ன பெறலாம் அப்படின்னா, அணு போன்று சூக்குமமான நிலை. அவங்க அந்த அந்த சித்தி பெற்றவர்கள் அதற்கு அந்த பயனை சொல்ற சிவநிலையில இருந்து பார்க்கணும். அணுவை போல நான் வந்து சூக்கும வடிவை பெற்றதுனால எனக்கு என்ன பயன் என்பதாக சொன்னால், சிவநிலையில இருக்கின்ற பொழுது அவர்களை யாராலும் வெல்ல முடியும். அது இன்னொரு மந்திரத்திலே அதனுடைய பயனை சொல்லுவோம். திருஞான சம்பந்தரை யாராலும் வெல்ல முடிஞ்சுதா? முன்னாடி நிக்க முடிந்ததா திருஞான சம்பந்த பெருமான் முன்னாடி? இப்படி இந்த சிவத்தினுடைய தன்மையினாலே அது விளைகின்ற பொழுது, அதை பிடிக்கின்ற பொழுது என்ன ஆகுமா, அவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது அதனுடைய பயன், சிவ விளைவு பயன். அதே இரண்டாவது வந்து மகிமா என்கின்ற சித்தியை சொல்லுவார். இது மலை போன்று பெரியது ஆதல் என்பது மகிமா என்பது. மலை போல பெருசாயிடுவாங்களாம். இவர்களுக்கு சிவ தத்துவ நிலையில இருந்து சொல்றார், கால தத்துவம் இவர்களை கட்டுப்படுத்தாது, காலத்தை வென்றவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு எல்லாம் காலமே கிடையாது. எப்ப இவர்கள் சிவத்தை என்றும் வணங்கி கொண்டிருக்கின்ற நிலையிலே இதனுடைய பயன். நீங்க சிவ தத்துவ நிலையில பிடிக்காம இதை மட்டும் தனியா பிடிச்சீங்கன்னா சர்ரன் கீழே ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது ஏன்னா அட்டமா சித்திகளை பத்தி ஞானசம்பந்தர் சொல்றாருன்னு சொன்னா அது முள்ளு மேல நடக்கிற மாதிரி, அதை ரொம்ப மைன்யூட் கேப்ல புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. அதனாலதான் இதனுடைய வெறும் அட்டமா சித்தி என்னன்னு மட்டும் சொல்லாம, அட்டமா சித்திகளுடைய பயன் சிவ நினைவிலே இருந்து சிவகதியிலே இருக்கின்ற பொழுது அதனுடைய பயனை சொல்லுகின்ற என்றார் திருமூல பெருமான். கால தத்துவம் ஒன்னும் செய்யாது. இவர்கள் காலத்தை கடந்தவர்களாக இருப்பார்கள். ஞாலமே விசும்பே இவை வந்து போகும் காலமேன்வர். காலம் என்பது இல்ல இவங்களுக்கு. இராப்பகல் அற்ற இடமாக இருக்கும். இராப்பகல் அற்ற இடத்தை இன்னைக்கு காலையில வணங்கினேன், இரவுல வணங்கினேன், மத்தியானம் வணங்கினேன்னு நான் சொல்லுவேன். அவங்க கிட்ட போயிட்டீங்கன்னா இப்பதான் வணங்கிட்டு இருக்கிறேன்னு வாங்க. அவங்களுக்கு காலம் என்பது கிடையாது. கால தத்துவத்தை கடந்தவர்கள். அதனால அந்த காலத்திற்கு களவுபடாதது ஒரு காலம்னு சொல்லுவார். யாரு? அப்பர் பெருமான். அந்த காலம், அந்த நிலை, அந்தமாசித்தி அனைதரும் நிலையில அது ஒரு நிலைங்க, அது ஒரு குறிப்பு. களவுபடாததோர் காலம், மாதர்பிறை கன்னியானை திருப்பதியத்துல வரும் அது. களவுபடாததோர் காலம், கால தத்துவத்தை கடந்து நின்றவர்கள். இரண்டாவது, மூன்றாவது கரிமா என்று சொல்லக்கூடியது. இது கணம் என்று அப்படி அது அவங்க அந்த கரிமாசித்தி பெற்றுட்டாங்கன்னு சொன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 மலைக்கு சமமா இருப்பாங்க. தூக்கவே முடியாது, அசைக்க முடியாது, இந்த பக்கமும் அந்த பக்கம் அப்படி கணமாக இருப்பார்களாம். இவர்கள் சிவநிலையிலே இருந்து சிவசிந்தையில இருப்பதனால இவர்களுக்கு அதனுடைய பயன் எப்படி விளையுமா? பராகாய பிரவேசம் என்று சொல்லக்கூடிய கூடு விட்டு கூடுபாயும் தன்மை கிடைக்கும். இதை பயன்படுத்திதான் திருமூல பெருமான் மூலன் உடலிலே உள்ள போறார். இந்த மூலன் உடல்ல இவர் உள்ள போனதற்கான ஒரு சித்தி எதை பயன்படுத்துகின்றார்னு சொன்னா, இந்த மூன்றாவது சித்தியை பயன்படுத்துறார். கரிமா என்று சொல்லக்கூடிய இந்த சித்தி தான் பராகாய பிரவேசம் என்று சொல்லக்கூடிய கூடு விட்டு கூடு பாய்தலுக்கு பயன்படுத்தக்கூடியது. கிடைச்சிச்சா? இப்ப பராகாய பிரவேசம் என்கின்ற சிவநிலை பயனது. நான்காவது லகிமா என்று சொல்லக்கூடியது. இது பஞ்சை போல லேசாக ஆகும். ஒவ்வொரு பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சித்தியையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் திருமூல பெருமான். அதனுடைய சாரம் தான் இப்ப நான் எடுத்து ஒரு ஒரு வார்த்தையில சொல்றது. ஒவ்வொரு சித்திக்கும் ஒரு ஒரு தலைப்பு கொடுத்து அதை அதனுடைய பயனை சொல்லுவார். லகிமா என்பது பஞ்சை போன்று லேசாதல். இவர்கள் எப்படி சிவநிலையில இருப்பார்கள்? சிவ பர சோதியை தரிசித்துக் கொண்டே இருப்பார்கள். அது லேசாவது எப்படி? திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1000 கோடி மைல தாண்டி எங்கேயோ ஒரு அண்டத்துல இருப்பாங்க. அண்ட பகுதியின் முண்டை பிறக்க மலப்பெரும் கருணை வளப்பெரும் காட்சி இப்படி பாடிட்டு இருக்கின்ற போது பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயோ எந்த இடத்துலயோ மில்கி வேய பத்தியும் இந்த யூனிவர்ஸ பத்தியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மணிவாசக பெருமான் எங்கேயோ போயிட்டு இருப்ப. எப்படி வந்தது இது அப்படின்னு சொன்னா இதுதான், இந்த சிவ பர சோதியை தரிசனம் செய்து கொண்டே இருக்கும் நிலை, சிவ பயன் விளைவிக்கும் நிலை. ஐந்தாவது நிலை பிராப்தி என்று சொல்லக்கூடியது. எல்லா பொருள்களையும் தன்பால் வருவித்தல். இதுதான் அம்மையார். கரைக்கால் அம்மையாருக்கு எல்லா பொருளும், ஏன் மாம்பழம் மட்டுமா வரும்? அவங்க கேட்டா என்ன வராது, எல்லாம் வருங்க. அந்த அம்மாவுக்கு வந்து அது மேல பாத்தீங்கன்னா அதுலதான் சேக்கடார் பெருமான் ரொம்ப அற்புதமா அந்த இடத்தை சொல்லுவார். இவங்களுக்கு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாது இருக்க வேண்டும். இதுதான் ஒண்ணுதான் குறிக்கோள், உன்னை என்றும் மறவாத நிலை. இது இருந்ததுனால மீதியெல்லாம் தானா வரும். அப்படி சிவத்தையே எண்ணிக்கொண்டு இருக்கின்ற இவர்கள் எல்லாவற்றையும் அவர்களிடத்துல நீங்க எதை கேட்டாலும் தப்பா பயன்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு பல இடங்கள்ல நமக்கு பிரச்சனை வர்றது. இருக்கிற இடத்துல இருந்து எல்லாம் வரும், ஆனா வருகின்ற அந்த பயனை சொல்றாரு பாத்தீங்களா. சிவ பர சோதியை தரிசனம் செய்தல். கொடுத்தது எங்க, வந்தது எங்க, எல்லாத்துக்கும் காரணம் யார் என்ற அந்த சோதியை நழுவ விடாமல் இருக்கணுங்கிற பயனையும் சொல்லிடுறாரு. ஆறாவது பிராகாமியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இது உங்களுடைய விருப்பம் போல எல்லா வகையான இன்பங்களையும் அது பெற்றிருக்கின்ற நிலை. எல்லா இன்பங்களையும் வரும். ஆனா சிவ நிலையில இது எப்படி அமைத்திருக்கிறார் திருமூலர் சொன்னா, துவா தசாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவெளியிலே வியாபகம் அடைந்து இவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் அந்த சிந்தனையை செலுத்துவார்கள். துவ தசாந்தம் இன்னைக்கு காலையிலையும் பார்த்தோம். துவம் என்பது 2, தசம் என்பது 10, 12 விடற்கலை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே அந்த பெருமானுடைய ஆடலை தரிசனம் செய்தல். இந்த இடத்துல தரிசனம் செய்தால் கூத்து, இந்த இடத்திலே தரிசனம் செய்தால் ஆடல். ஆக இந்த ஆடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆடலை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற தன்மையை உடையவர்கள் பிராகாமியம் என்பது. ஏழாவது தத்துவம் ஈசத்துவம் என்பது. இவர்கள் எப்படின்னு சொன்னா இவர்கள் தத்துவங்களை விருப்பம் போல நடத்துவார்கள். எல்லா தத்துவமும் 36 தத்துவங்கள் சொல்றாங்க இல்லையா, எல்லா தத்துவமும் இவங்க கிட்ட அப்படியே கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம கண்ட்ரோல் இல்லையா, நம்ம கிட்ட இருக்கு தத்துவம். கருவி, கருவி என்பது எல்லா தத்துவங்கள். கைகால் கூப்பி தொழில் அண்டா, கையு மேல போய் கூப்போம், என் தூக்கலாமா வேணாமா, நாலு பேர் பாக்குறானே, நம்ம பாட்டுக்கு தாம மட்டும் தலையில தூக்கி வழிபட்டா கொஞ்சம் வெக்கமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னு சொன்னா, பஸ்ல ஏறின உடனே சீட்டு கிடைக்காம ரெண்டு கையும் மேல போகும். ஏறின இடத்துல இருந்து இறங்குற இடம் வரைக்கும் தலையில கை கூப்பி, அப்ப எங்க போச்சு பெருமான் பாப்பாரு, வாடா வச்சிருக்கிறேன். இப்படி நிறைய தண்டனை வச்சிருக்கிறாரு. பஸ்ல ஏறின உடனேயே இந்த மாதிரி சீட்டு கிடைக்காதது உண்டு, சீட்டு கிடைக்கிற இடமும் உண்டு. எப்படின்னா நடு சீட்டு மட்டும் காலியா இருக்கும், இந்த பக்கம் ஓரமும் உட்காந்துருவாங்க, இந்த சைடு ஓரமும் விட்டுருவாங்க, நடுவுல மட்டும் காலியா விட்டுருப்பான். நீங்க நடுவுல மட்டும் போனீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே இவர் யோக நித்திரை அறிதுயிலுக்கு போவாரு. இந்த பக்கம் இருக்கிறவரு அவரும் ஒரு அறிதுயிலுக்கு போவாரு. இவனை நீங்க இப்படி ஏத்தி, இவனை இப்படி ஏத்தி, இப்படியே பண்ணிட்டு இருக்கோம். அது கடைசியில என்ன ஆகும்னு சொன்னா, மூன்றாவதா நீங்களும் அவங்களோட சோதியில கலந்துட்டீங்கன்னு சொன்னா, மூணு எல்லாம் அறிதுயில போய் ஒன்றாக கலந்து வழிபடுகின்ற நிலை வரும். இப்படி எல்லாம் பெருமான் வச்சிருக்கிறாரு, நம்ம தான் உணர்றது இல்ல. அப்படி இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலை வச்சிருக்கிறார். அப்படி சொன்னா கேட்கணும் கருவி, அத்தனையும் கருவின்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறதானே கருவி. அது என்ன, நீ சொல்லி நான் கேக்குறது, நாக்கு இதை கேட்டா உடனே வாங்குறது, கண்ணு இதை பாருன்னா உடனே பாக்குறது, டிவி இதை பாருன்னா பாக்குறது, இப்படிதான் நம்ம கருவிக்கு அடிமையா தானே இருக்கிறோம். நாம எல்லாம் கருவிக்கு அடிமையா எல்லாம் இல்ல. எப்படி இருக்கணும், கண்கால் கண்மீன்களும் செவிகால் கேன்மீன்களும் தலையே நீ வணங்காய். ஆர்டர், இந்த ஆர்டர் தான் ஈசத்து. வேற ஒண்ணு அம்மையார் பற்றி அங்க பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஈசத்துவம் என்றது எப்படின்னா, ஒன்னு அவங்க சொன்னாங்கன்னா அத்தனை கருவி வேலை பார்க்கும், இது நீ செய் அப்படின்னு சொல்ற அத்தனை கருவி கரணத்தையும் வேலை வாங்கின ட்ரில் மாஸ்டர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் மாதிரி ஒரு ட்ரில் மாஸ்டர் நீங்க பார்க்க முடியும், அத்தனைக்கும் ட்ரில். நீ பண்ணு, நீ செய், இல்லன்னா என்ன ஆகும், காக்கைக்கே விரையாகி கழி. இப்படி எல்லாம் நீ பண்ணு சொன்னா எல்லாம் காக்கா எல்லாம் என்னோட கையு என் கால்னு எதெல்லாம் உரிமை கொண்டாடும். நீ பெருமான் கோகரணம் சூழா கால்களார் பையன் என் கரைகண்டன் உரைகோயில் கோகரணம் சூழா கால்களார் பையன் என் காலால நீ நட. அப்படி நடந்தால் அது இறைவனுக்குரிய அந்த பயனை விளைவிக்கும். அந்த ஈசத்துவம் என்பது ஏழு. எட்டாவது வசித்துவம், இது தத்துவங்களில் கலந்து இருத்தல். இந்த தத்துவங்கள் விருப்பப்படி நடத்துபவர்கள் சதாசிவ ரூப பெற்றவர்கள், தொழிலையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அவங்க நினைச்சா மூன்று தொழிலையும் செய்ய முடியும், இது அதனுடைய பயன். சிவனை அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனால் அந்த வல்லமை அவர்கள் மூன்று தொழில் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தானாக வந்து நிற்குமா. வசித்துவம் என்பது தத்துவங்களில் கலந்து இருத்தல். இவர்கள் புவனத்தை எண்ணத்திற்கு ஏற்ப படைக்கும் ஆற்றல். இவங்க நினைச்சாங்கன்னா லைட், நம்ம இன்னைக்கு ஒரு புவனம் படைப்போம் அப்படின்னு ஒரு புவனத்தை படைக்கக்கூடிய மாண்மையில் நடக்கிறார். நம்ம இந்த வசித்துவத்தை பெற்றா ஒரு வீட்டையாவது படைச்சுக்கலாம, கல்யாண காலம் வேற நெடுங்கிட்டு இருக்குது. நிலையில இவர்கள் இருப்பவர்கள் எந்த அவர்கள் எண்ணத்திற்கு ஏற்றவாறு புவனங்களை படைக்க முடியுமா, அது அதனுடைய பயனாக சொல்லுகின்றார். இப்படி அட்டமா சித்திகள் என்பது இறைவனை முன்னிட்டு இறைவனை வழிபடுகின்ற பொழுது தானாக வந்து சேருகின்ற அனைதரும் என்பதாக சொல்லி தானாக வந்து சேரும். இது அவர்கள் தாடி போனது இல்லை, அதுவாக வந்து சேர்ந்தது என்பதை குறிப்பதுதான் இந்த 72 மந்திரங்களும். அப்படி இந்த 72 மந்திரங்களை சொல்லுகின்ற பொழுது அதுல இன்னொரு குறிப்பும் சொல்றார், தச வாயுக்கள் பற்றிய அதுல குறிப்பு சொல்றார் இல்லையா. தச வாயுக்கள் என்ற குறிப்பும் ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மூச்சு காத்துல ஒரே ஒரு காத்து தான், என்ன பிராணவாயு மட்டும்தான் தெரியுது. ஏன்னா அது இல்லன்னா மூக்குல போடலன்னு சொன்னா பிராணவாயு ஆக்சிஜன் அது மட்டும்தான். ஆனா திருமல பெருமான் சொல்றாரு, இது ஒண்ணு மட்டும் இல்லடா, இது நமக்கு உள்ள போகின்ற அந்த வாயு ரொம்ப முக்கியமானது. இந்த வாயு பற்றி இந்த அட்டமா சித்திகளுக்கு ரிலேட்டட் டாபிக் இந்த தச வாயுக்கள் என்று சொல்லக்கூடிய 10 வாயு. இந்த 10 வாயுக்கள் என்னென்னு மட்டும் நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க, அது ஒவ்வொருடைய செய்கையும் அதுல சொல்றாரு, அதை விரிவா நீங்க பாத்து. 10 வாயுல முதல்ல சொல்லக்கூடிய வாயு ஞானன், இரண்டாவது அபானன், மூன்றாவது வியானன், நான்காவது சமானன், ஐந்தாவது நாகன். இல்ல அதுல இருக்கு, நம்ம திருமந்திரத்துல 72 மந்திரங்கள் இருக்கு இல்லையா சிவா? அது அப்ப பிராணன், அபானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருஹரன், தேவதத்தன், உதானன். எத்தனை ஆச்சு? சரி திருப்பி சொல்றேன். பிராணன், அபானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருஹரன், தேவதத்தன், உதானன். அதான் விட்டு பாக்கலான்ட்டு எப்படியாவது முடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒரு வாயுவை விட்டு பார்த்தோம். இப்படி இந்த தச வாயுக்கள்ல ரொம்ப முக்கியமான வாயு சரிங்களா? இந்த தனஞ்சயன் என்ற வாயு. தனஞ்சயன் என்ற வாயு உள்ள ஒன்னே ஒண்ணு, தனஞ்சயன் மித்த வாயு எல்லாம் வந்து போகும். அது ஒன்னொன்னு அதோட வேலையை செஞ்சுட்டு அது போயிடும். உள்ள வருகின்ற பொழுது ஒரு காற்று அது வருகின்ற பொழுது பத்தா பிரியும். இப்படி பிரிகின்ற பொழுது ஒரே ஒரு வாயு மட்டும் உள்ளேயே தங்கி இருக்கும் எப்பவுமே, அந்த வாயு தனஞ்சயன். இந்த உடலை விட்டு உயிர் எப்பொழுது பிரிகின்றதோ அப்பதான் இந்த தனஞ்சயன் என்ற வாயு. இது திருமூலர் மிக தெளிவா சொல்றாரு, தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய வாயு. அது மட்டும் இல்ல, தனஞ்சயன் என்ற வாயு தான் மிச்ச எல்லா வாயுக்களுக்கும் ஆதாரமாக இருப்பது. அதனாலதான் 9 சொல்லி 10 சொல்லல, ஏன்னா 9 இயக்குகின்ற வாயு ஒண்ணு என்னன்னா, அதனாலதான் அர்ஜுனனுக்கு தனஞ்சயன் என்ற ஒரு பேரு, தனஞ்சயன் அப்படின்னு ஒரு பேரு. அது இந்த தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய இந்த வாயு 9 வாயுக்களையும் இயக்கக்கூடியது. இந்த உயிர் பிரிந்து போகின்ற பொழுது, இந்த உயிர் பிரிந்த பிறகும் கொஞ்ச நேரம் அந்த வாயு இந்த உயிரிலே இருக்கும், அந்த உடலிலே இருக்கும். 72 மணி நேரம், 72 மணி நேரம் எதுல போட்டிருக்காரு திருமணம் திருமூலர் கணக்கு என்ன சொல்லிருக்கிறார் தவிர மணி கணக்கு எல்லாம் சொல்லல. இந்த தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய இந்த வாயு என்ன பண்ணுதுன்னா, இறந்த பிறகு இந்த உடலை விகாரப்படுத்துகின்ற நிலை, டீகம்போஸ் என்று சொல்லக்கூடிய நிலை. ஏன் அது வச்சிருக்கிறார்னா, இது மட்டும் அவர் வைக்கலன்னா ஒவ்வொரு பாடியா சேமிச்சு வைக்க ஆரம்பிச்சு. நீங்க வீட்டுக்கு உள்ள போனீங்கன்னு சொன்னா, சார் எங்க கொள்ளு தாத்தா பாக்குறீங்களா, இங்க இருக்கிறார் பாருங்க, இவரோட தாத்தா ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி அவரு அங்க வச்சிருக்கிற பாருங்க, அந்த கண்ணாடியில தெரியறாரா அவரு. இப்படி எல்லா பாடியும் நம்ம வச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? பார்த்தாரு பெருமான், அதனால பார்த்தாரு இவனுக்கு. அதனால அவரு பாத்தீங்கன்னா படைக்கிற போதே திருடன் எப்படின்னா, திருடன் எப்படின்னு சொன்னா அவர் மகா திருடன், கல்வன், கலதி, கடியன் அப்படின்னு. கல்வன் அப்படின்னு சொல்ற பொழுது கல்வனுக்கு ஒரு குவாலிபிகேஷன் என்னன்னா, வீட்டுக்கு உள்ள வர்ற போது எக்ஸிட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிட்டு வர்றவன் தான் உண்மையான கல்வன். அவன் வர்ற போது வீட்டுக்கு என்ட்ரி மட்டும் பார்க்க மாட்டான், எக்ஸிட்ட முதல்ல பாத்துக்கோ.
பெரிய பிராணம் நினைச்சாராங்க,
நான் சொல்லலைங்க, மாணிக்கவாசகர் சொல்றாரு கல்வனுக்கு. அதனாலதான் இந்த கல்வன் காற்று என்பதை கல்வன் சொல்லுவாங்க, காற்று என்பது கல்வன். ஏன்னா காற்று என்பது கிராஸ் வென்டிலேஷன் இருந்தா மட்டும்தான் உள்ள வரும். ஒரு பக்கம் மட்டும் நீங்க திறந்துட்டு உள்ள போனீங்கன்னு சொன்னா, நிறைய இடம் நீங்க உள்ள போனீங்கன்னா சஃபகேட் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னா காற்று உள்ள வர்றதில்ல, ஏன்னா வெளியில போறதுக்கு இடம் இல்லாத போது உள்ள வராது. ஆகவே வெளியிலே போவதற்கு இடத்தை இருந்தால் மட்டுமே உள்ளே வருகின்ற காற்று என்பது போல, இங்கே இறைவன் என்று சொல்லக்கூடிய அவன் இந்த உடலை படைக்கின்ற பொழுது இந்த உடலை எப்படி எடுக்கிறது தெரிஞ்சுட்டுதான். ஆக இந்த தனஞ்சயன் என்கின்ற இந்த வாயு இல்லைன்னு சொன்னா இந்த உடல் அப்படியே இருந்துவிடும். ஆகையினாலே இந்த உடலை அவன் டீகம்போஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில இந்த உடலை அழிக்கின்ற அந்த வாயுவாக இருப்பது. அது உடனே போறது இல்லைன்ற காரணத்தினால இந்த உயிர் என்பதை, இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்த உடனேயே அதை எரித்து விடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் எரித்தல் அப்படின்னு வச்சுட்டாங்க. எரிச்ச உடனேயே உடல் இல்லைன்னு சொன்னா தனஞ்சயனுக்கு வேலை இல்லை, ரைட்? இதே கருத்தை வள்ளல் பெருமான் எடுத்து சொல்றார். தனஞ்சயன் என்பது அந்த வாய் இருக்கிற வரையிலும் நீ அந்த உயிர் என்பது அதுல இருக்குன்ற மாதிரியே நீ அதை எடுத்துக்கப்பா. ஏன்னு சொன்னா தனஞ்சயன் எவ்வளவு நேரம் அது இருக்குன்னு தெரியல. ஆகவே இந்த உடல் உயிர் பிரிந்த உடனேயே அதை புதைத்து விடு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு செய்தி தனஞ்சயன் பற்றிய ரிலேட்டட் இருக்கிறதுனால அதை சொல்லி அது சுடுவது இடுவதுங்கிற டாபிக்கு போகாம கருத்து இது அப்படின்னு. ஏன்னா நம்ம சுடுறானோ இடுறானோ இருக்க போறது இல்ல. ஏன்னா அவன் அப்புறம் எல்லாம் அவன் எழுந்துச்சு என்ன ஏன் சுட்டான்னு யாராவது கேட்க போறான், நீ இட்டான்னு யாராவது கேட்க போறான், அந்த தைரியத்துலதான் நம்ம பண்றோம். ஆகவே ஏதோ போற அது சுட்ட காடு இட்ட காடு ரெண்டுமே வினை தொகையில வச்சா அதனாலதான் அது சுடு இடு. நீ சுட்டாலும் இட்டாலும் மூணு காலத்துக்கு இது உண்டு. ஒன்னையும் சுட போகுது, முன்னார்களையும் சுட்டது, இடி வரப்போறதையும் சுட போகுது. இட்டாலும் அப்படிதான், இட்டது இடுகின்றது இனி இடும் அவன்டா. அதனால ரெண்டுமே நமக்கு எது இருந்தாலும் அதுல எல்லாம் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணலாம். ஆக இந்த தசவாயுக்கள் பற்றிய குறிப்பு இந்த அட்டமா சித்திகள் உண்டு என்பதாக சொல்லி, அட்டமா சித்திகள் அனைதரு காலத்து என்பது அட்டமா சித்திகள் நம்மிடத்திலே இறைவனை சிவத்தை வழிபடுகின்ற பொழுது தானாக வந்து சேருகின்றது. அதை மட்டும் பிடிச்சிடக்கூடாது. சிவத்தினுடைய திருவடியை என்றும் வழுவாது இருத்தல் என்கின்ற அந்த நிலையிலே நாம் இந்த காலத்தி திருப்பதிகத்தை நிறைவு செய்து